நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர் பெருமக்களே, ஒரு பயிர் சாகுபடி செய்யும் போது அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு தேவையான உரங்களை நம்ம கொடுக்குறோம். சில நேரங்களில் மண் பரிசோதனை செய்ய முடியாமல் போகிற சமயங்களில் அந்த பயிருக்கு விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிற அளவு உரங்களை அடி உரமாகவும் மேலுரமாகவும் கொடுக்குறோம். தகுந்த சமயத்தில் தண்ணீர் பாய்ச்சிரும். இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்தா பயிர் வாடின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த பயிரில் ஏதாவது பூச்சி தாக்குதலோ அல்லது நோய் தாக்குதலோ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அப்படி எதுவுமே நம்ம கண்ணில் படுறதில்லை. அப்போ என்ன காரணத்தினால இந்த பயிர்கள் வளர்ச்சி குன்றி இருக்கு? பார்க்குறதுக்கு செழிப்பு இல்லாமல் பயிர்கள் இப்படி வாடி போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்கடியில் பயிர் வேற தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த நூற்புழுக்களை பற்றி நிறையவே விழிப்புணர்வு வந்திருக்கு. சரி, நூற்புழுக்களால் தான் இந்த பாதிப்பு அப்படின்னாக்க மற்ற காரணங்களால் ஏற்படுற பாதிப்புகளுக்கும் இந்த நூற்புழு தாக்குதல்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? நூற்புழுக்கள் தான் இந்த பயிரை தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக நூற்புழு தாக்குதலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை பற்றிய விவரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் அவங்க இப்போ வந்திருக்காங்க. அவங்க இப்போ நமக்கு இந்த நூற்புழு தாக்குதல் அறிகுறிகள் பற்றி சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம்.
உழவர்களின் மறைமுக எதிரின்னு சொல்லக்கூடிய நூற்புழுக்கள் வந்து மண்ணில் மறைந்து கொண்டு பெருவாரியாக வேர்களை தாக்குதுங்க. இப்போ ஒரு பூச்சியை பார்க்குறோம், பூச்சி முட்டையை பார்க்குறோம், இல்லை வளர்ச்சி உரா பருவமான லார்வான்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அதேமாரி நோயின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புலி நோயின்னு ஒன்று பார்க்குறோம். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஆனால் அந்த நூற்புழு தாக்குதல் வந்து பெரும்பாலும் நீர் சத்து பற்றாக்குறை, பயிர் சத்து பற்றாக்குறை அறிகுறியில் ஒத்திருக்குங்க. இருந்த போதிலும் ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வச்சுக்கிட்டு இது பயிர் நூற்புழுக்களால் தான் தாக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்குன்றது நம்ம கண்டறியலாங்க. பொதுவாக வந்து ஒரு தக்காளி வயலுக்கு நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த தக்காளி வயலில் பூச்சியே இல்லை, நோயே இல்லை, தண்ணி பற்றாக்குறையே இல்லை, சத்து பற்றாக்குறையும் இல்லை. ஆனாலும் பயிர் வளர்ச்சியின்றி செழிப்பற்று வீரியமற்று காணப்படுது. அப்போ வந்து நாம் சந்தேகப்படலாம், ஓஹோ இந்த வயலில் வந்து நூற்புழு இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன அறிகுறிகளில் அந்த வயலில் எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட வயிர்கள் வந்து ஆங்காங்கே திட்டு திட்டாக வளர்ச்சி குண்டி காணப்படும். இது எதனால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நூற்புழுக்கள் வயல் முழுக்க ஒரே மாதிரியாக வியாபித்திருப்பதில்லை. எங்கெங்கெல்லாம் நூற்புழுக்கள் கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக காணப்படுதோ அங்கே மட்டும் பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டு வளர்ச்சியின்றி செழிப்பற்று காணப்படும். அதே நேரத்தில் ஒரு சத்து பற்றாக்குறையோ நீர் பற்றாக்குறையோ இருந்துச்சுன்னா வயல் முழுக்க இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஒரே சீராக தெரியும். ஆனால் நூற்புழுக்கள் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வந்து ஆங்காங்கே மட்டும் திட்டு திட்டாக காணப்படும். இது ஒரு முக்கியமான அறிகுறிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பயிர்கள் வந்து மஞ்சள் நிறமற்று இல்லை நிறமற்று காணப்படும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயலில் வந்து போதிய அளவுக்கு பயிர் சத்தோ நீர் சத்தோ இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பயிர்களால் அந்த நீர் சத்தியோ இல்லை பயிர் சத்தியோ சரிவர உறிஞ்ச முடியாதுங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பயிர்களுடைய இலைகள் வந்து வெளியிலையும் மஞ்சள் நிறமுடன் காணப்படுங்க. அப்புறம் இன்னொரு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து பகலில் வாடல் தோட்டத்தோடு காணப்படும். அது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களில் வந்து நீராவி போக்குன்ற ஒரு செயல் நடைபெறுதுங்க. அந்த நீராவி போக்குக்கு பயிர் வந்து மண்ணிலிருந்து தண்ணியை இழுத்து இந்த நீராவி போக்கு மூலம் ஏற்படக்கூடிய லாஸை வந்து சமன் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பயிரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 மில்லி மீட்டர் நீராவி மூலம் ஆவியாக போகுதுன்னு வச்சிங்களேன், பாதிக்கப்பட்ட பயிர் வந்து இந்த 5 மில்லி மீட்டரை வந்து உறிஞ்ச முடியாத நிலை இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து தன்னுடைய கண்களை, இந்த ஸ்டொமேட்டோன்ற கண்களை மூடிக்கொண்டு நீராவி போக்கை வந்து தானாகவே தடை செய்து கொள்ளுகிறதுங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பயிர்களுடைய இலைகள் வந்து விரைப்புத்தன்மையற்று வாடிய தோற்றத்துடன் பகலில் மட்டும் வாடி காணப்படும். உங்கள் வயலில் உரிய நீர்ச்சத்து இருக்குது, ஆனால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மட்டும் ஆங்காங்கே பகலில் வந்து வாடிய தோற்றம் இருந்துச்சுன்னா பயிர்கள் வந்து நூறுபுழுக்களால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாக நூறுபுழுக்களால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மஞ்சள் நிறம் முற்று ஆங்காங்கே திட்டுத்திட்டாக வளர்ச்சி குன்றி வீரியமின்றி காணப்படும், பகலில் வாடிய தோட்டத்திலும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் சில பயிர்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் இந்த நூறுபுழுக்கள் தான் தாக்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. அது என்னன்றதை விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இதுவரை நாம் பயிர்களில் மேலாப்பில் தெரியக்கூடிய அறிகுறிகள் மூலம் நூறுபுழுக்கள் தான் தாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் சில அறிகுறிகள் மண்ணுக்கு கீழே வேறுபகுதியில் காணப்படுங்க, அது மூலயமாக நம்ம நூறுபுழு தாக்குதலை உறுதி செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்களில் வந்து முடிச்சுகள் காணப்படும். வேர்களில் வந்து முடிச்சுகள் காணப்பட்டுச்சுன்னா நிச்சயம் வந்து பயிர்கள் நூறுபுழுக்களால் பாதிக்கப்படுன்னு சொல்லலாம். இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வேர்களில் காயங்களோ கீரல்களோ கருப்பு கருப்பான புள்ளியாகவோ இல்லை அழுகிய பாகமாகவோ காணப்படும். அந்தமாரி நேரத்தில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஓஹோ இது வந்து நூறுபுழா பாதிக்கப்பட்டது வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாங்க. அப்புறம் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வேரை பிடிங்கணுன்னா வேரில் வந்து பக்க வேரோ சல்லி வேரோ இல்லாமல் இருக்கும். வேர்களில் உருமாற்றம் நடந்து வேர்களுடைய நுனிகள் வந்து தடித்திருக்கும், இல்லை வேர்கள் வந்து ஒரு பக்கமாக வளர்ச்சி விட்டுருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, சில பயிர்களில் வந்து இப்போ கேரட் போன்ற பயிர்களில் வந்து நேராக உண்டுறாமல் சைடிலெல்லாம் பக்கவாட்டிலாம் வந்து கிழங்குகள் வந்து உருவாகி ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்தை உடையதாக இருக்கும். அதேமாதிரி உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா, காய்கள் வந்து உருவமற்று வெவ்வேறு விதமாக அழிக தோட்டத்துடன் காணப்படுங்க. அதேமாரி வந்து வாழையை பார்த்தீங்கன்னா, வாழைக்கன்றில் பார்த்தீங்கன்னா அழிக தோற்றம் கருமைய தோற்றத்தோடு கூட காணப்படுங்க. இந்த மாதிரி அறிகுறிகளை வைத்துக்கொண்டு நாம் வந்து நிலத்துக்கு அடியில் உள்ள வாங்கல் மூலமாக நூறுபுழு தாக்குதலை நிச்சயமாக கண்டு வரலாம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா, நூறுபுழுக்கள் வாரியாக தாக்குதல் அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பயிரின் மேற்பகுதி தாக்கக்கூடிய நெல் வெண் நுனி இலை நூறுபுழு தாக்குதல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கண்ணா. இப்போ நெல் வெண் நுனி இலை நூறுபுழு தாக்குதல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தங்காலில் இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையினுடைய நுனி 2-5 சென்டிமீட்டர் வரையும் உள்ள இலையினுடைய நுனி வாடி மஞ்சள் நிறமாகி வெளிரி சாட்டை போன்ற தோட்டத்துடன் காணப்படுங்க. அதனால்தான் அந்த நூற்புழுக்கள் பேரே வந்து வெண் நுனி இலை நூற்புழு. நுனி இலை வெண்மையாக மாறி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து வெண் நுனி இலை நூற்புழுன்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த நூற்புழுனால் பாதிக்கப்பட்ட நாற்றங்காலை வந்து நடவுவயலுக்கு பண்ணும்போது அந்த நூற்புழுக்கள் நடவுவயலுக்கு சென்று இலையினை தாக்கிய பிறகு பூக்கும் தருணத்தில் பூக்கள் உள்ள இனப்பெருக்க உறுப்புகளையில் வந்து உண்டு அங்கேயே தங்கி விடுதுங்க. அதனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெல் மணிகள் வந்து பதறாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பதர்கள் கதிர்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நெல் வெண் நுனிகளின் நெருப்புகளாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம வந்து நெல் வெண் நுனிகளை பாதிச்சுன்னா எப்படி அறிகுறின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதேமாரி நெல்லில் இன்னொரு நூறுபுழு இருக்குதுங்க, அதுக்கு பேர் வந்து நெல் வேர் நுறுப்புழு. இந்த நெல் வேர் நுறுப்புழு தாக்குதல் எப்படி கண்டறியலாம்னு பார்த்தீங்கன்னா, வேர்களில் வந்து ஆங்காங்கே செந்நிற புள்ளிகள் காணப்படும். அந்த செந்நிற புள்ளிகள் வந்து ஒருங்கே ஒன்றாக தோற்றம் எப்படி அடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு துருப்பிடிச்ச தோற்றத்தை உடைய மாதிரி நெல் வேர் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பயிர் வந்து நெல் வேர் நூற்புழுலாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அப்புறம் நெல்லில் இன்னொரு நூற்புழு இருக்குதுங்க, அதுக்கு பேர் வந்து நெல் வேர் முடிச்சு நூற்புழு. அந்த நெல் வேர் முடிச்சு நூற்புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது தடித்து மேல் நோக்கி சுருண்டு இருக்குங்க. அதுமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நெல் வேர் முடிச்சு நூறுபுழம் தாக்கியிருக்குன்னு நம்ம வந்து உறுதி செய்யலாங்க. இது வந்து தனிப்பட்ட குறிப்பிட்ட நூறுபுழுக்கெலாம் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் பார்க்கும்போது நெற்பயிரில் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது காய்கறி பயிர் பார்க்கலாங்களா. காய்கறி பயிர்னு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது வேர் முடிச்சு நூறுபுழு. வேர் முடிச்சு நூறுபுழு வந்து வயற்பயிரை தாக்குது, தோட்டக்கால் பயிரை தாக்குது. இருந்த போதிலும் தோட்டக்கால் பயிரில் வந்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்படிய பயிர்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர் தாங்க. இது பெரிய தொந்தரவாக இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த காய்கறி பயிர்களில் வேர் முடிச்சு நெருப்பு தாக்கும்போது வேர்களில் முடிச்சு இருக்குங்க. முடிச்சுன்னு பார்க்கும்போது பக்க வேர்லையும் இருக்கும், சல்லி வேர்லையும் இருக்கும், ஆணி வேர்லையும் இருக்கும். சில நேரத்தில் வந்து வேரே இல்லாமல் மொத்த ஆணி வேருமே வேர் முடிச்சோட உருவம் மட்டும் காணப்படுங்க. இந்த அறிகுறி வச்சுட்டு நம்ம நூற்பழுத்தாக்கள் நிச்சயமாக உறுதி செய்யலாம். அப்புறம் இன்னும் சில பேரில் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு பருத்தி போன்ற பெயரில் வந்து மொச்சையுடைய நூற்பழுக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த தாக்குதல் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பயிர்கள் வளர்ச்சி இருக்காது, வீரியம் இருக்காது, இலைகள் மஞ்சளாக இருக்கும், வேறு பகுதி வந்து பக்க வேறு சல்லி வேறு இல்லாமல் மொக்கையாக இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நூற்பழம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. அதேமாரி எலுமிச்சை பயிர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வேர் நூற்பழுன்னு இருக்குதுங்க. அதனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த மரத்தை வந்து மேல் நுனியிலேருந்து கீழ் நோக்கி காஞ்சிட்டு வருங்க. அதுக்கு வந்து பின்னோக்கி காய்தல் அறிகுறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேரை பார்த்தீங்கன்னா, வேர் வந்து சாதாரணமான பழுப்பு நிறத்தில் இல்லாமல் ஒரு அழுக்கடைந்த தோற்றத்தோடு கருமை கலந்த தோற்றத்தோடு காணப்படுங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த எலுமிச்சை வேர் நூற்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி திராட்சையை பார்த்தீங்கன்னா, திராட்சையில் வந்து வேர்முடிச்சு நூற்பழு வந்து பெரிய தொந்தரவுங்க. அந்த வேர்முடிச்சு நூற்பழு பாதிக்கப்படும் போது திராட்சையினுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கும், இலைகளினுடைய நிறம் மஞ்சளாக மாறி இருக்கும், கொடிகள் இருக்குது பார்த்தீங்களா, கொடி நுனியிலேருந்து காஞ்சிட்டு வருங்க. இதுவரையும் பார்த்ததில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வீரியம் குறையிறதுனால மகசூலும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. இந்தமாரியாக ஒவ்வொரு நூற்பழுக்களுடைய அறிகுறிகளையும் தனித்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அறிகுறி மூலம் நம்மளால் நூற்பழு தாக்குதல் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க.
நேயர்களே, இதுவரைக்கும் நூற்பழு தாக்குதல் அறிகுறிகள் பற்றி நமக்கு நல்ல விளக்கங்கள் கொடுத்தாங்க நமது பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் அவங்க. பேராசிரியர் அவங்க தந்த இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. அவங்க தந்த இந்த விவரங்களுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். நன்றி சார், வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.